நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். இன்று நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆஸ்திரேலிய செய்திகள் வாசிப்பவர் ரைசல். அமெரிக்க தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு பிரதமர் ஸ்காட் மோரிசன் வாழ்த்து தெரிவித்தார். அதிபராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் ஜோ பைடனின் ஆட்சியில் அமெரிக்க ஆஸ்திரேலிய உறவு மேலும் வலுவடையும் என்றும், 100 ஆண்டுக்கு மேலான இந்த உறவு நம்பிக்கையின் அடிப்படையிலான உறவு என்றும் பிரதமர் ஸ்காட் மோரிசன் குறிப்பிட்டார்.
This confidence is based on more than 100 years of successful partnership. That this partnership will only go from strength to strength under the new shared stewardship that President-elect Biden and I will share going into the future.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் ஜோ பைடனுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ஆந்தனி அல்பனீசி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அமெரிக்கா இனி தன்னிச்சையாக இயங்காமல் WHO உலக சுகாதார அமைப்பு உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் அமெரிக்கா தனது முந்தைய வரலாறு போன்று தொடர்ந்து தலைமையேற்க வேண்டும் என்றும் அல்பனீசி அழைப்பு விடுத்தார்.
And of course President-elect Biden will also bring the United States back into multilateral organizations including the World Health Organization. It's critical that the US play the leadership role that it has historically played since the Second World War as a critical democracy. And I congratulate both President-elect Biden and Vice President-elect Harris.
மெல்பர்னில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் கொரோனா தொடர்பிலான கட்டுப்பாடுகள் நாளை திங்கட்கிழமை முதல் தளர்த்தப்படுவதாக பிரீமியர் டேனியல் ஆண்ட்ரூஸ் அறிவித்தார். கடந்த ஜூன் மாத இறுதியிலிருந்து கொரோனா கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் விக்டோரிய மாநிலம் ரீஜனல், அதாவது உள்ளூர் பகுதிகள் என்றும், மெல்பர்ன் பெருநகரம் என்றும் பிரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இனி விக்டோரிய மாநிலம் தற்போது ஒன்றாக இணைக்கப்படுவதாக டேனியல் ஆண்ட்ரூஸ் குறிப்பிட்டார். மெல்பர்ன் பெருநகரில் தொடர்ந்து 9வது நாளாக புதிய தொற்று எதுவும் பதிவாகவில்லை. இதனையடுத்து மேலதிக கட்டுப்பாடு தளர்வுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் சில மாற்றங்கள். மக்கள் தமது வீடுகளிலிருந்து 25 கிலோமீட்டர்களுக்கு வெளியே பயணம் செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடு நீக்கப்படுகிறது. உணவகங்கள் உள்ளிட்ட ஹாஸ்பிட்டாலிட்டி துறைசார் இடங்களில் கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு உள்ளே 40 பேரும் வெளியே 70 பேரும் அனுமதிக்கப்படுவர். மத வழிபாடுகள் மற்றும் இறுதி நிகழ்வுகளில் உள்ளே 20 பேரும் வெளியே 50 பேரும் வரையும் கலந்து கொள்ளலாம். உடற்பயிற்சி கூடங்கள், திரையரங்குகள், காட்சியகங்கள், நூலகங்கள், சமூக நிலையங்கள் போன்றவை கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு மீண்டும் திறக்கப்படுகின்றன. ஒரு கட்டுப்பாட்டில் மட்டும் மாற்றமில்லை என்றும், அது விக்டோரியாவில் உள்ளவர்கள் வெளியே செல்லும்போது கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் விக்டோரிய மாநில சுகாதாரத்துறையின் தலைமை அதிகாரி பிரெட் சட்டன் கூறினார்.
There'll be a time when we change the settings on masks, but they're useful because they reduce transmission from anyone who might have infection. We don't know the actual caseload out there. Obviously, we've got 9 days of zeros, which is absolutely fantastic. But there can be individuals who haven't been identified.
New South Wales மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்று எதுவும் பதிவாகவில்லை. ஆனாலும் வெளிநாடுகளிலிருந்து வந்து தற்போது விடுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்களில் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் ப்ரீ ஸ்கூல் என்று அழைக்கப்படுகின்ற குழந்தை பராமரிப்பு மேலும் ஓராண்டு இலவசமாக வழங்கப்படும் என்று பிரீமியர் கிளாடிஸ் பெர்ஜிக்லியன் இன்று அறிவித்தார். இந்த திட்டத்தின்படி 3 முதல் 5 வயது வரையுள்ள குழந்தைகள் வாரம் 1க்கு 15 மணி நேரம் வரை இலவசமாக ப்ரீ ஸ்கூல் குழந்தை பராமரிப்பை பெறுவர் என்றும், இதன் மூலம் இத்தகைய குடும்பங்கள் $2,000 வரை சேமிக்க இயலும் என்றும், இதற்காக அரசு $120 மில்லியன் செலவிடும் என்றும் பிரீமியர் பெலசிக்ரியன் குறிப்பிட்டார்.
We know families have been doing it tough and we also do it because we want to make sure that children don't miss out on that vital early education and that's really critical for their formation and preparing them for school or big school and that's why we've taken this step knowing how difficult it's been for families and trying to take that little bit of pressure off.
தெற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தில் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு $5 பில்லியன் வரை செலவு செய்ய திட்டமிட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகளினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கும் தெற்கு ஆஸ்திரேலிய மாநில பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் வரும் 2 ஆண்டுகளில் நிறைவேற்றக்கூடிய பல புதிய திட்டங்களுக்கு முன்பு திட்டமிட்டதை விட அதிகமாக $2 பில்லியன் வரை அதிகம் செலவிடவும் இந்த திட்டங்கள் எவை என்பது நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அரசு முன்வைக்கும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்றும் தெற்கு ஆஸ்திரேலிய மாநில அரசு கூறியுள்ளது. COVID-19 தடுப்பூசிக்கான மருந்து தயாரிப்பு நாளை முதல் துவங்குகிறது. தடுப்பூசி மருந்து குறித்த இறுதிக்கட்ட பரிசோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த மருந்திற்கு ஆஸ்திரேலிய அரசின் TGA என்று அழைக்கப்படுகின்ற தெரப்யூட்டிக் குட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இனிமேல்தான் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற போதிலும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் மற்றும் ஆஸ்ட்ராஜெனக்கா நிறுவன கூட்ட தயாரிப்பில் உருவாகும் இந்த மருந்தை தயாரிக்கும் பணியை CSL நிறுவனம் நாளை விக்டோரியாவில் துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 3 கோடி மருந்துகளை ஆஸ்திரேலிய அரசு வாங்க திட்டமிட்டுள்ளது. இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 73 அமெரிக்க சதங்கள், 133 இலங்கை ரூபாய் 82 சதங்கள், 53 இந்திய ரூபாய் 67 காசுகள், 98 சிங்கப்பூர் சதங்கள், 2.99 மலேசிய ரிங்கித். இனி நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் புயலடிக்க வாய்ப்பு உண்டு, 21 செல்சியஸ். அடலைடு வெயிலடிக்கும், 33 செல்சியஸ். மெல்பர்ன் வெயிலடிக்கும் நாள், 27 செல்சியஸ். ஹோபார்ட் வெயில் நாள், 22 செல்சியஸ். கேன்பரா வெயிலடிக்கும், 23 செல்சியஸ். சிட்னி ஆங்காங்கே மேகமூட்டமாக இருக்கும், 21 செல்சியஸ். பிரிஸ்பெயின் ஆங்காங்கே மேகமூட்டமாக இருக்கும், 25 செல்சியஸ். டார்வின் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும், 34 செல்சியஸ். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.